இறைவனுடைய திருவுருளை திறமேற்கொண்டு இப்பொழுது திருவாசக பகுதியிலே இரண்டாவது சிந்தனையை நாம் மேற்கொள்கிறோம். சிவபுராணம் என்ற பகுதிக்கு அடுத்தாற்போல் இருப்பது கீர்த்தி திருகவல் என்ற இரண்டாவது பகுதியாகும். இந்த மாதிரி பகுதியெல்லாம் நாம் தனித்தனியாக எண்ணுவது இருக்கிறதே, அது ஒரு திருவருளுடைய அமைப்பு தான், திருவருளுடைய தந்த நமக்கு கருணைதான். என்றாலும் இதை முழுமையாக நாம் எண்ணுவதற்கு நமக்கு முன்னே இருக்கின்ற அருமையான அந்த திருவாசக பதிப்புகள் பல நமக்கு துணை நிற்கின்றன. அந்த வகையில் நம்முடைய இப்ப இரண்டாவது தலைப்புக்கு நாம் செல்கிறோம். இதற்கு கீர்த்தி திருவகல் என்று இருக்கிறது. இது பற்றி ஒரு சிந்தனை அடியனுக்கு உண்டு, அதை நான் இங்க தெரிவிச்சிடறேன். இந்த கீர்த்தி என்பதற்கும் கீர்த்தி என்ற ஒரு சொல் உண்டு. கீர்த்தி இது கியன்னா அது சியன்னா கீர்த்தி. இந்த இரண்டுக்கும் வேற்றுமை உண்டு. அப்ப கீர்த்தி என்பது ஒன்று, கீர்த்தி என்பது ஒன்று. ஆனால் தொழுகாப்பியர் காலத்துல கொஞ்ச காலம் வரைக்கும் இருந்து இந்த வழக்கு போயிட்டு இப்பொழுது அதை நாம் நிலைநாட்ட முடியல. இருந்தாலும் நம்முடைய இந்த கீர்த்தி திருவல் என்பது எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா கீர்த்தி திருவலாக இருக்கணும். இப்படி சொன்னா சிலருக்கு வருத்தம் கூட ஏற்படும். இந்த தமிழாசிரியர்கிட்ட எதேனும் போச்சுன்னா எதேனும் மாத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு. எல்லாவற்றையும் மாத்துவதைகளுடைய கருத்தும் அல்ல. காரணத்தோடு கூறுகிறோம், ஏற்கலாம் மறுக்கலாம் ரெண்டும் சொந்த உரிமை இல்லைங்களா. அந்த சொல் வழக்கு போயிட்டு இந்த சீர்த்தி 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 என்பது தொல்காப்பியத்தில் தான் இருக்குது. அந்த சீர்த்தி என்பதற்கு என்னன்னு கேட்டா மிகு புகழ் என்று தொல்காப்பியரை உரைச்சது இருக்கிறார். சீர்த்தி மிகு புகழ் சூத்திரம்லதான் முடிஞ்சு. அப்ப ஒரு எல்லைக்குட்பட்ட புகழ் இருப்பது கீர்த்தி, எல்லைக்கு மேற்பட்ட புகழ் இருந்தால் அது சீர்த்தி. இது தொல்காப்பிய வழக்கில் தான் இருக்கு, வேற எங்கேயும். அப்படி வருகின்ற பொழுது நம்முடைய பெருமானுடைய புகழ் ஒரு எல்லைக்குட்பட்டதா இல்லை? நம்மாதிருக்கும் கூட புகழ் எல்லைக்கு உட்பட்டதுனால ரொம்ப கீழானது. ரெண்டாவது ஒரு காலம் இருந்து ஒரு காலத்துல போயிடும், 30 ஆண்டு வாழ்ந்தாரம் இல்லை, 30 ஆண்டு தாழ்ந்தாரம் இல்லை, இப்படி எல்லாம் போடும். அதனால அது இல்லை அல்லவா. ஆனால் பெருமானுடைய புகழ் என்றும் குன்றாது மேன்மேல் உயர்ந்து வருகின்ற புகழ். ஆதலால் பெருமானுடைய புகழை சொல்லுகின்ற பொழுது எந்த சொல்லால் சொன்னால் நல்லது? கீர்த்தி திருகவல் என்று சொன்னால் நல்லது. தொழுகாப்பீர் இருந்தார் மகிழ்வார். ஆமாப்பா, நான் கீர்த்தி என்ன மிக புகழ்னு சொன்னேன், அது ஞாபகம் வச்சு சொல்லிக்கலான்னு. கீர்த்தி என்பது ஒரு அளவான உரிய புகழ், அதனால கீர்த்தி திருவலியர் கூட என்று இருக்கலாம். ஆனால் எல்லா பதிப்புகளிலும் கீர்த்தி திருவல் என்றே இருப்பதால் நம்ம அதை ஒன்றும் மாற்ற வேண்டாம். ஆனால் மனதில் மட்டும் அப்படி இருக்கலாம், கீர்த்தி திருவல் என்று இருந்தால் மேலும் சிறக்கும். ஏன்னா இது பெருமானுடைய புகழாதலால், அளவற்ற புகழாதலால், எல்லை மீறிய புகழாதலால், என்றும் உள்ள புகழாதலால் கீர்த்தி திருவல் என்று இருந்தது. இப்படியாக ஒரு சிந்தனை. இனி அடுத்தாற்போல் தில்லையில் அருளியது என்று இருக்குது. இதை நம் முன்னே சொன்ன சென்ற முறையே நம்முடைய மணிவாசகர் வரலாறு சேக்கிரார் கையகப்பட்டிருக்கும் என்றால் நிச்சயம் இந்த கீர்த்திருவுகளோ அல்லது சிவபுராணமோ அண்டப்பகுதியோ போற்றி திருவுகளோ திருச்சதமோ இன்ன இடத்தில் சொல்லப்பட்டது என்று நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கும். நம்முடைய மணிவாசகர் வரலாறு சேக்கிரார் கையகப்படும்படியான திருவுருளை நாம் பெறல இல்லைங்களா. ஆதலால் தில்லையிலருடையது தில்லையிலருடையது அவ்வளவுதான். இதுக்கு என்ன சான்று? ஒன்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. எல்லா பதிப்புகளும் இருக்கின்றன, நாமும் இருக்கிறோம், பரவாயில்ல அப்படி அப்படி போயிடுது இல்லைங்களா. அதனால ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்டது என்பதற்கு நமக்கு வாய்ப்பா சரியா இல்ல. திருவம்பாவையே கூட திருவம்பாவையே சின்ன திருவண்ணாமலை அருளியது என்று எல்லாரும் எல்லா பதிப்புல இருக்குது இல்லைங்களா. சரி, இருப்பதனால ஒன்னும் தப்பு இல்லை. பிறகு காரணம் என்ன? அண்ணாமலையான் அடிக்கவனம் சென்றிருந்த ஒரு பாட்டு வேற இருக்கிறதுல, ஆதி மந்திரம் எல்லாம் அரும்பெருஞ்சோதின்னு வேற தொடங்குது. பாதாளம் எழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் என்று சொல்லும் போது கொஞ்சம் அந்த அடிமுடியெல்லாம் நீளமா இருப்பதை காட்டுகிறோம். இப்படிப்பட்ட குறிப்பு இருப்பதனால திருவண்ணாமலை அருளியது என்பதுல நமக்கு யாரும் எதுவும் எழுக்கில்ல, நமக்கு அப்படி சொன்னாலும் திருவாசகத்துக்கும் எழுக்கில்ல. ஆனால் சீத புனல் பாடி சித்தம்பலம் பாடி என்று ஒரு குறிப்பு வருது. எனவே சிற்றம்பலம் பாடி என்பதனால தில்லையில் அருளியது என்றிருந்தால் அதனால எல்லா பதிப்பில் இருப்பதனாலும் திருமணி திருவண்ணாமலையில் திருவம்பாவை அருளியது என்று சொல்வதனால எந்தவித இழுக்கும் இல்லையாதனால இப்படியே வைத்துக் கொள்றோம். சொல்றேன், சீத புனல் பாடிங்கிறார் சிற்றம்பலம் பாடி சேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சேது சினமை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடியோ என்பாவா என்று சொல்ற. அதனால இதெல்லாம் நமக்கு என்ன திருவாசகத்தினுடைய சேக்கலால் கைப்பற்றிருக்கும் என்றால் நிச்சயமா இந்த இடத்துல என்ன பொழுது பாடியது என்று சொல்லியிருக்கிறார். அப்படி ஒரு புண்ணிய நமக்கு கிடைக்கல, மூவருக்கு தான் கிடைச்சது, நாலாம் அவருக்கு கிடைக்கல, நாம் செய்த போகுவது என்ற அளவா. இந்த ஆகூர் போகூர்னு திருவள்ளுவர் தான் பிரிச்சார், வேற யாரும் பிரிக்கல. ஆகு ஊழ்னா மேன்மேல் வளர்கிற ஊர், போகு ஊழ்னா நேர் மறுதலையானது, நமக்கு போகும் ஆதலால் அது கிடைக்கவில்லை. எனவே இது திரு திருச்சி இது சில்லையில் அருளியது என்றிருப்பதனால் நமக்கு ஒன்றும் இது இல்லை. அடுத்தாற்போல் இந்த கீர்த்தி திருவுகள் முழுதும் என்ன கூறுகிறது என்று சொன்ன, சிவனது திருவடி புகழ்ச்சி முறைமை என்று இருக்கு. இது இந்த விளக்கம் யார் எழுதுறதுன்னு தெரியல, யாரோ பெரியவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனா இறைவனது திருவடி என்னது, இறைவனது ஆமா சிவனது திருவடி புகழ்ச்சி முறைமை என்றது. புகழ்ச்சி முறைமை அது என்னுடைய போட வந்து இப்படித்தான் போட வேண்டும் என்று ஒரு முறைப்படுத்தியிருக்கிறதா என்றால் விளங்கல, அதிகமா விளங்கல. ஆனால் ஒரே ஒரு குறிப்பு மட்டும் வைத்துக்கொண்டு என்ன பெரியவங்க என்னது அவ்வளவு சுலபமா அது வந்து தவறு அப்படின்னு சொல்லிடக்கூடாது சரிங்களா. நான் பார்த்தேன் திருவடி புகழ்ச்சி முறைமை என்று இருப்பது என்ன கேட்டா, இறைவனுடைய திருவடியை எப்படியும் போடலாம், எல்லாரும் போடலாம், எக்காலத்தும் போடலாம். ஆனால் போடுகின்ற பொழுது இந்த பகுதியை பொறுத்தவரையில் ஒரு முறைமை இருக்கிறது, முறைமை இருக்கிறது. அந்த முறைமையை நாம் என்னத்தான் வேணும், என்னத்தான் வேணும், என்ன எப்படி எண்ணணும் என்று கேட்டால் ரொம்ப அழகான பகுதி இந்த கீர்த்தி திருவுகள் முழுதும். நீங்க தனி தலைப்பா பிரிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்ன முதல் தலைப்பு இறை இயல்பு என்று பிரித்துக் கொள்ளணும். ஒன்று முதல் நான்கு வரை உள்ள அடிகள் அந்த இறை இயல்பை சொல்லுகிறது சொல்லுது. இனி அடுத்தாற்போல இதை பிரித்துக் கொள்ளணும்னு சொன்ன இரண்டு விதமாக பிரித்து கூறுகிறார் மணிவாசக பெருமான். ஒரு திறன் பெருமான் எனக்கு என்னளவில் செய்த பெருமை என்ன தெரியுங்களா என்ற ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னை போன்ற பிறடியாரனுக்கு செய்த போட்டி என்ன தெரியுங்களா என்று இன்னொரு பகுதி. ஆகவே இரு திறனாக வந்திருக்கிறது. அப்ப ஒரு திறன் பெருமான் தமக்கருளிய திருவடி போட்டி அருளிய முறை, இன்னொன்று தன்னை போன்றிருக்கின்ற பிற அடியாரனுக்கு அருளிய முறை. நாம் பத்தி இரண்டாவது மூன்றாவது தலைப்புகளை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதல் தலைப்பாக கொஞ்சமா இறை இயல்பு என்று ஒரு சிறு தலைப்பை பிரித்துக் கொள்ளணும். இரண்டாவது தலைப்பு இறைவன் மணிவாசகருக்கு அருளிய பாங்கு, அது இரண்டாவது. மூன்றாவது இறைவன் மணிவாசகரை போன்ற பிறடியார்களுக்கு அருளிய பாங்கு, அது மூன்றாவது. நான்காவது பெருமானி உங்களுக்கு அருளியதுன்னு சொன்னீங்களே அது எப்படி அருளினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி எல்லாம் அருளினார் அந்த குருநாதன் எனக்கு அருளிய பாங்கு சொல்லட்டுமா என்று சொல்லி குருநாதன் தனக்கு திருப்பெருந்துறையில் எப்படி அருளி செய்தார் என்பதை பற்றி ஒரு தனி போச்சு. இப்படி முடிச்சுக்கிறார் இந்த கீர்த்தருவர். அப்போ எப்படி அமைத்துக் கொள்ள நம்முடைய தலைப்புகள், இறை இயல்பு, இறைவன் மணிவாசகருக்கு அருளிய பாங்கு, பிற அடியார்களுக்கு அருளிய பாங்கு, இப்படிப்பட்ட மணிவாசக பெருந்தகைக்கு இறைவன் குருநாதனாய் எவ்வாறு அருளிய பாங்கு, அவ்வளவுதான். இப்படி நான் காத்திருத்துக் கொண்ட சரியாக. அப்போ இறைவனுடைய திருவடி போட்டி எப்படி அமைகிறது, தமக்கருளியதும் தம்போன்ற அறிவர்களுக்கு அருளியதுமான முறைமை கூறப்படுகிறது என்று வைத்துக் கொண்ட அந்த தலைப்பினுடைய உள்நோக்கம் நமக்கு விளங்குகிறது. எனது தலைப்பெல்லாம் நம்ம விட்டுறக்கூடாது, 51 தலைப்பு தலைப்புகளுக்கு விளக்கம் இருக்குது. யாரோ பெரியவங்க இருக்கிறாங்க, அந்த பெரியவங்க அவ்வளவு நம்ம லேசா கருதிடக்கூடாது. அந்த வகையில் நாம் நினைக்கிறோம். இனி நாம் உள்ளே நுழைகிறோம் கீர்த்தி திருவர் என்ற பகுதிக்கு. முதல்ல எடுத்த உடனேயே ரொம்ப அருமையாக சொல்லப்படுகிறது, இல்லை மூதூர் ஆடிய திருவடி பல்வையின் எல்லாம் பல்வையின் பல்லுயிர் எல்லாம் பயின்றனாயி என்னில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகம் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும். பெருமான் எல்லையில்லாத கருணையுடையவன், அவன் இடையராது தன் கருணை பெருக்கினாலே எங்கே ஆடிக்கொண்டிருக்கிறான், தில்லையிலே. அந்த தில்லை எப்படிப்பட்ட ஊர், மூதூர் அப்படின்னா. இந்த மூதூர் என்பதற்கும் தொன்மை என்பதற்கும் ஒரு வேற்றுமை உண்டு. ரெண்டும் பழனிமித்தோம், நீ போக்க அப்படி சொல்லும்போது தொன்மை முதுமை, முதுமை தொன்மை அப்படி அடிச்சுட்டு போடுவோம். ரெண்டும் சேர்ந்து வரும்போது தான் நம்முடைய கெட்டிகாரத்தனம் விளங்கும். இப்ப ஏர் என்றால் அழகு, எழில் என்றால் அழகுன்றோம். தொழுகாப்பித்தல் ஒரு இடத்துல கற்பும் ஏரும் எழிலும் என்றான் வருது. அங்க என்ன பண்றது, ஏர் தனியா எழில் தனியா. அங்கதான் நமக்கு மேல இருக்கிற பேராசிரியருடைய உரையை படிக்க வச்சு, வெறும் ஏர்னா அதெல்லாம் எழில்பா, எழில்னா அது ஏர் என்று சொல்லிவிடுவோம். எழில் ஏருங்கிறது ரெண்டும் சேர்ந்து வருகின்ற பொழுதுதான் அப்ப ஏதோ அடிப்படை வேற்றுமை இருக்குன்னு தெரியுது. அதுக்கெல்லாம் தொழுகாப்பிய உரையாசிரியர்கள் மிக சிறப்பாக அவர் எழுதியிருக்கிறார்கள். அருமையா இப்ப எழுதி வச்சிருக்கிறார்கள், படிக்கிறதுக்கு தான் நம்ம தயாராக இல்லை அப்படி இருக்கிறோம். அது போல தொன்மை என்றாலும் பழமைதான், முதுமை என்றாலும் பழமைதான். ஆனா அந்த தொன்மைக்கும் முதுமைக்கு என்ன வேற்றுமை அப்படி கேட்டா, தொன்மைன்னா பழமைங்கிற ஒண்ணுதான், முதுமைன்னா பழமையோடு அதற்குரிய சிறப்பும் உடைமை, சிறப்பும் உடைமை. இப்ப திருவண்ணாமலை தொன்மையானதுன்னா ரொம்ப பல காலத்துல இருக்குது, கிபி கிமுகெல்லாம் எப்ப அப்பாற்பட்டது இருக்குங்க. திருவண்ணாமலை முதுமையானதுன்னு கேட்டா அந்த பழமை ஒரு பக்கம்பா, அதோடு கூட அதனுடைய சிறப்பு இன்னொரு பக்கம்பா. இந்த பழமையும் சிறப்பும் ஒருங்கு வாய்ந்தது முதுமை, பழமை என்ற ஒன்று மட்டுமே வாய்ந்தது தொன்மை. தொன்மை அப்ப தில்லை எப்படிப்பட்டது, பழமை எப்படி அதுபோல சிறப்பிலும் உயர்ந்தது. தில்லை மூதூர் அதுதான் தில்லை. ஆடிய திருவடி எப்பொழுதுமே ஆடிக்கொண்டிருக்கிறான், அந்த ஓயாது ஒழியாது ஆடிக்கொண்டான். நம்முடைய சேக்கிழா பெருமான், பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி என்று தில்லைவாழ்ந்த சர்க்கத்துல அந்த நடனத்தை குறிக்கிறார். பொற்புடன் நடம் செய்கின்ற, ஆனா எல்லையில்லா காலமாக ஆடுவதனால எப்பொழுதாவது ஒரு நேரம் கொஞ்சம் சோர்வு தட்டுமா அல்லது கொஞ்சம் கால் மாறணும்னு நினைக்குமா, இல்லை. பொற்புடன் நடம் செய்கின்ற அந்த தொடக்க காலத்துல எப்படி அந்த எடுத்த காப்பாதமும் ஊன்றிய பாதமும் இருந்து எப்படி திருக்கைகள் எல்லாம் விளங்கினவோ அதே போன்று என்றும் இருக்குதான். அதான் பொறுப்புடன் நடம் செய்கின்ற பொங்கலன் போற்றி போற்றி என்று பாருமையா வாழ்த்தினார். ஆதலால் அப்படிப்பட்ட ஆடிய திருவடி, இங்க திருவடி என்பது என்னன்னா திருவடியை குறிக்கும், திருவடியை உடைய பெருமான் என்று வைத்துக் கொள்ளும். அப்ப இங்க திருவடி என்று குறித்தாலும் அப்படிப்பட்ட அருமையான திருவடியை உடைய எங்கள் பெருமான் யாரு, நடராஜா. அந்த தில்லை பெருமான் பல்வையின் எல் பல்வையின் உயிரெல்லாம் பயனு பல்லுயிரெல்லாம் பயின்றனன் ஆகி, அவன் ஆடி இருக்கிற இடம் ஒன்று தில்லையாயிருந்தாலும் கூட உலகில் எந்த உலகில் என்னென்ன உயிரினங்கள் இருக்கின்றனவோ அத்தனை உயிரினங்களோடு கூட நீங்காது இருக்கிறானா, அங்கேயே இருக்கிறான். அப்ப உயிர்க்குயிராய் நிற்கின்ற பெருமான் தான் தில்லையிலும் ஆடிக்கொண்டிருக்கிறான். அப்ப பல்வையின் உயிரெல்லாம் எங்கு எந்தெந்த உயிர் இருக்கின்றன, ஓரறிவு முதல் ஆறறிவு உயிராக அத்தனை உயிர்களிலும் பயின்றனாகி உயிர்க்குயிராக இருந்து அந்தந்த உயிர்களுக்கும் அருள் செய்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமான் உங்கள் பெருமான் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழில் வர விளங்கி, எண்ணில் பல்குணம். சரி, அவனுடைய குணத்தை என்ன சொல்லாம்னாரு, எண்ணற்ற குணம். ஏன்னா எல்லா ஒவ்வொரு உயிர்களுக்கும் அவன் உடனாக இருக்கின்ற பொழுது அந்தந்த உயிர்களுக்கு அருள் செய்கின்ற பொழுது அந்தந்த உயிர்களுக்கு ஏற்ப அவன் வரணும் வரணும். இப்ப இவங்க இங்க இருந்து போறாங்க, இவங்களுக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, இன்னும் வேன் வரலையே வேன் வரலையேன்னா இவங்களுக்கு என்ன வரணும், இப்போ வேனாகவே வரணும் ஆண்டவன். ஆ வந்துட்டு ஏறுப்பான்னு சொல்லணும். யாருக்கு என்ன தேவையோ அப்போ காலையிலிருந்து சாயந்தரம் பாக்குறேன் சார், தேவது ஊருக்கே போக முடியல, எப்படியாவது போனா தேவலான்னு பாக்குறேன்னு சொல்லணும்னு வச்சுங்க. அவ யாராவது வந்தேன்னு நாம சிதம்பரம் தான் போகணும்னு சொன்னேன். ஐயா என்ன வழியில் நிக்கிறீங்க, ஐயா இங்கே வர முடியுங்க, சிதம்பரம் போறேன் வரீங்களா அப்படின்னா, ஆடாடாடாடாடா அப்படிங்களா. எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி, எந்தெந்த ஆன்மாக்களுக்கு என்னென்ன தேவை உண்டோ அந்தந்த தேவையும் அந்தந்த நேரத்தில் அப்படியே கொண்டு வருது. அப்படி கொடுத்ததுக்கு முன் உதாரணம் உண்டாய்யா? நம்ம கல்லூரி பையன் எப்படி உருவானாலும் அதனால உண்டாயா அதில்? ஆமாடா, தெரியாதா? தில்லாழ்பாணத்துல பாரு, மாமனாக வந்தும் வளக்குறைப்பான், மாணிக்கத்தையும் வைப்பான், வளையலையும் வைப்பான், விறகும் வைப்பான், எல்லாம் என்னில் பல்குணம். ஏன் கேட்டீங்கன்னா, நீங்க விறகு வைக்கணும்னு சொன்னா அந்த பானபத்திரத்துக்காக வர வேண்டியிருக்கு. மாமனாக வருதுன்னா அவங்க தங்கச்சிக்குள்ள மாதிரி தகராறு, அது தகராறுல எல்லாரும் சொத்தை எடுத்துக்கிட்டாங்க, அப்ப வர வேண்டியிருக்கு. அதனால அது அது போல வளையலும் வைப்பான், மாணிக்கமும் வைப்பான், விறகும் வைப்பான். அதே போல மாமனாகவும் வருவான், திருச்சிராப்பள்ளியில தாயுமாகவும் வருவான். தாயும் ஆனவர், தாயுமான. அப்ப தாயுமா வருவார், மாமனாகவும் வருவார். ஆமாப்பா, இன்னும் என்னென்ன உண்டு அத்தனை வருவார். அதனால என்னில் பல்குணம் எழில் பெற விளங்கி, எங்க இருக்கிறான், மண்ணும் விண்ணும் வானோர் உலகும். இங்க ஒரு அமைப்பு பாருங்க, மண்ணும் விண்ணும் வானோர் உலகும். விண்ணுலகம் என்றாலே நம்ம வானோர் உலகம் சொல்லுவோம், வானோர் உலகம்னாலும் விண்ணுலகம்னு சொல்லுவோம். ரெண்டையும் சேர்த்து விட்டது கெட்டிக்காரன் முழு எட்டு நாள்ல தெரியணும். இந்த மாதிரி சேர்ந்து வரும்போதுதான் மொழிப்புலமை விளங்கும், அறிவியல் விளங்கும். எப்படி ஒரு சொல்றாங்க, விண் என்றாலும் தனியா வந்துட்டா விண்ணுலகம்னா வானூர் இருக்கிற உலகம், வானூர் உலகம்னா விண்ணுலகம் சொல்லுவோம். மண்ணாகி 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 விண்ணாகி வழியாகி ஒளியாகி. அப்புறம் இங்க நம்ம திருவம்பாவேல விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் பேராகி, விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் பேராகி, கண்ணாரமதவுமாய் நந்தான் கடல் வாடி தென்னே பூங்குணல் வாய்ந்து ஆடையரோ எம்பாவாய். போற போக்குல நீங்க எல்லாம் சித்தாந்தம் படிக்கிறீங்களே, இங்க என்ன தெரியுமில்ல, விண்ணாகி மண்ணாகி ஒன்றாய், இத்தனையும் வேறாகி வேறாய், கண்ணாரமுதவுமாய் உடனாய். சிவை சிவ சிவை திருவு பார்த்தீங்கன்னா சைவன் நம்ம திணிக்கல சத்தியம் அது. விண்ணாகி மண்ணாகி அப்படி ஒன்றா இருக்கிறான் ஐயா, இத்தனையும் வேறாகி வேறாய் இருக்கிறான். ஆனா எல்லா ஆடியோர்களுக்கும் கண்ணாரமுதமுமாய் உடனாகி இருக்கிறான், ஒன்றாய் வேறாய் உடனாய் முருகா முருகா. அதனால மண்ணும் விண்ணும் வானோர் உலகும். இங்கே மண்ணுனா தெரியுது நம்ம இருக்கிற உலகம், விண் வானோர் என்று வருகின்ற பொழுது என்ன பண்ணிட்டா, விண்ணுலகத்தை இந்திரனுக்குரியதாக்கி வானோர் உலகத்தை திருமால் பேரர்களுக்கு உரியாக்கணும். அவ்வளவு விண்ணுலகம் என்று சொல்லும் போது என ராஜா இந்திரன். ஆனா படைத்தலுக்கும் காத்தலுக்கும் உரிய தலைவர்கள் இருக்கிற இடமும் அந்த உலகம்தான். எனவே மண்ணுலகம் அது விண்ணுலகம் என்று சொல்லும் போது இந்திரனுக்கு உரித்தாக்கி, வானோர் உலகம் என்று சொல்லுகின்ற பொழுது மால் அயனுக்கு உரித்தாக்கி சொல்லும். அவ்வளவு வானோர் உலகம் தும்மிய கல்வி தோற்றியும் அடித்தும். இதெல்லாம் தான் ஒரே ரொம்ப கடினமான அமைப்பு. இப்ப மண்ணும் விண்ணும் வானோர் உலகம் அப்படின்னு சொல்லிட்டா இதெல்லாம் என்ன உலகம், சித்தாந்தம். சித்தாந்தத்துல ஆண்டவன் இரு திறனாக நம்மை வைத்து அமைக்கிறான், ஒன்று பொருள் உலகம், இன்னொன்று சொல்லுலகம். சொல்லுலகம் எப்படி இருக்கும், மந்திரம் வண்ணம் பதம் மந்திரம். வண்ணம்னா என்ன, எழுத்து. பதம்னா எழுத்துக்கள் பல சேர்ந்த சொல்லு. அப்படி பல சேர்ந்த சொல்லுல மந்திரமும் உண்டு. அப்ப எழுத்து சொல் மந்திரம், இது சொல்லுலகம். பொருளுலகம் கலை புவனம் தத்துவம் என்று இப்படி இந்த ஆறு அமைப்புல சொல்லுலகத்தையும் பொருளுலகத்தையும் வச்சிருக்கிறான். இதுக்கு என்ன பேரு, இந்த ஆறையை வச்சுதான் அந்த ஆன்மாக்கள் கரையேறணும். அதனால அத்துவா என்று பேர் வச்சு. அத்துவான்னா வழி. என்ன வழி, வாயினால அறிவினால செஞ்சு இந்த மந்திரமும் மற்றதெல்லாம் சொல்லி கரையேறணும். இது வண்ணம் பதம் மந்திரம் இருக்குது. இந்த உடம்பு இருந்து உலகத்துல நடமாடிகிற மாதிரி பூஜை பண்ணி எல்லாம் செஞ்சு வரணும். அதுக்காக கலை புவனம் தத்துவம் ஆகிய மூன்று கொடுக்கப்பட்டது. எனவே இந்த மூன்றினால் உடல் அமைப்பும் அந்த மூன்றினால் உணர்வு அமைப்பும் கொடுத்து ஆண்டவன் நம்மை கரையேற்றுகிறான். எனவே ஆரத்துவா ஆறு வழி என்று சொன்னோம். சித்தாந்த சாஸ்திரங்கிறது நம்ம சொந்த வரலாறு, சொந்த கதை. யாருக்கோ எவனுக்கோ இருக்கிறான், ரஷ்யாக்காரனுக்கோ அல்லது நீக்கிற உரியது இல்லை, அவனுக்கு சொந்த நமக்கு சொந்தம். அவனுக்கு தெரியாம இருக்க நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கான். அது மட்டுமல்ல, இந்த பகுத்தறிவு பகுத்தறிங்கிறாங்களே இதெல்லாம் பகுக்காமன்னு சொன்னது நடத்துமா, பகுக்காம சொன்னங்களே. இனி ஒருத்தர் நீ இப்படி பகுட பொருள் உலகத்தை நாங்க மூணா சொல்றோம். இங்க சித்தாந்தம் என்ன சொல்லுது? ஒன்னு கலை, இன்னொன்று புவனம், இன்னொன்று இந்த உடம்புல இருக்கிற கருவிகள். இந்த பூண்டையும் கொண்டு சொல்றோம். இதுக்கு மேல ஒண்ணு சொல்ல இன்னைக்கு வேணா, இந்த ஒரு மாசம் கழிச்சுதான் சொல்ல. அது போல சொல்லு என்று வருகின்ற பொழுது இந்த ஆன்மா கரையேறணும்னு சொன்னா எப்படி சேரணும்? எழுத்துக்கள் பா, எழுத்துக்கள் பல சேர்ந்த பதம் பா, அந்த பதங்களாலான ஒன்றுதான்ப்பா உங்க மந்திரமும். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் என்றெல்லாம் சொல்றோமே, இதான் நம்ம இந்த ஆன்மா கரையேறத்துக்கு வழி. வேற என்ன இருக்குது? அப்ப சொல்லுலகமாக இருக்கிற மூன்றை பொறுத்தும், பொருளகை மூன்றாக பொறுத்தும், இந்த ஆறு வழியாக இந்த கரையேறுக என்று சொல்லுகிறான் எங்கள் பெருமான் என்று சொல்றோம். இது வந்து என்ன, திருவண்ணாமலையில் இருக்கிற காரங்களுக்கு மட்டும் சொந்தமா, தேவியாபுரத்துக்கு மட்டும் சொந்தமா, உண்டுங்கிறவங்க மட்டும் சொந்தமா, இல்லைங்கிறவனுக்கும் சொந்தம்? போடாண்டாங்க உங்க தாத்தாவுக்கும் சொந்தம். அதான் இல்லை, நீ வேற மந்திரம் பண்ற, நாங்க மந்திரம் பண்றோம் அல்லவா. நீங்க உலக மந்திரம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் 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 அவர்னு ஐயா ஐயான்னு, நாங்களும் ஐயா ஐயா என நான் எங்க ஒரு ஐயா தான், எங்களுக்கு ஐயா தான், அவனுக்கு ஐயா தான், எங்க ஐயா வேற உங்க ஐயா வேற. ஹலோ, ஐயா என ஓங்கி ஆழ்ந்த எந்த எங்க ஐயாவை நாங்க பாத்துக்கிட்டு, நீங்க உங்க ஐயாவை பாத்துக்கிறீங்க, அவ்வளவுதானப்பா. அதனால எனவே இங்க பாருங்க, இப்ப மண்ணும் விண்ணும் வானோர் உலகம் இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டாங்க, பொருள் உலக சொன்னார். இனி துண்ணிய கல்வி என்று சொன்னார். இந்த துண்ணிய கல்வினா நெருங்கிய கல்வி என்பதுனால என்ன தெரியும்னு கேட்டா, இந்த மூன்றையும் வைத்துக் கொள்ளும். எந்த மந்திரம்? வண்ணம், அப்புறம் என்ன பதம், மந்திரம், துண்ணிய கல்வி. அப்ப இதுவரை கூறப்பட்ட பொருளகம், இந்த துண்ணிய கல்வி என்பதனால் சொல்லப்பட்ட இந்த சொல்லுலகம், இந்த பொருளகம் சொல்லுலகம் ஆகிய அந்த அத்தனையும் தோற்றியும் அழித்தும் பெருமானி, தோற்றியும் அழித்தும் சுருக்கமா சொன்னார். இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்ன, ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். கொஞ்சம் விளக்கமா சொன்னான், முன்ன விளக்கி சுருக்க சிவபுராணத்துல இப்ப சுருக்கி சொன்னேன். அங்க ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். அங்க ஒரு சந்தேகம் சொன்ன ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு? ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் நாலு தான் சொன்னாரு, இன்னொன்னு பாக்கிய மறைச்சல் எங்க இருக்குது? சிரவதான சாமி இந்த நாள்ல எங்க இருக்குது? அருளல் அருளல், அந்த மறைப்பு சக்தி எதுவரைக்கும் மறைப்பு சக்தியா இருக்கு இந்த ஆன்மாவுக்குன்னு கேட்டா, இந்த வினை நீங்கிற வரைக்கும் மறைப்பு சக்தியா இருக்கும், வினை நீங்கிய பிறகு அருள் சக்தியாய் மாதிரி ஆகிட்டு பாடா ராஜா. அப்பதானே பாக்கணும் நான் காட்டுற வாடா அப்படின்னு. அப்போ இந்த ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய், அந்த அருள் தருவாய் என்பதுல மறைப்பு சக்தியும் அடங்கியிருக்கு. எனவே ஐந்து என்னதான் இருந்தாலும் ஐந்தையும் விளக்கமா சொல்லக்கூடாது ஐயா அப்படின்னா, நீங்க தான் மாறி மாசமான சொல்லிட்டு இருக்கீங்களே. போற்றி அருளுகனின் ஆரியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் சந்தலிகள். இது முன்னுரை, இது முன்னுரை, பின்னே சொல்ல போறது முன்னுரை. இது பின்னால பாருங்க அடுத்தது, போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆரேரோர் எம்பாவாய். இந்த ஐந்து தொழிலையும் ஒருங்கு சொன்ன இடம் இந்த இடம். தோற்றம், அப்புறம் மறைப்பு, அழித்தல், அழித்தல், அருளல், இந்த ஐந்தையும் விளக்கமா சொன்ன இடம் இந்த இடம். இஞ்ச இடங்கள்ல பாருங்க, துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் ரெண்டோட நினைச்சுட்டாரு, அங்க ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய் அருள் தருவாய் நாளோட நினைச்சுட்டாரு, காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி மூணா நினைச்சுட்டாரு. சிவ சிவ இப்படி ஒரு ஆய்வே பண்ணலாமா இருக்க. ஐந்தொழிலை திருவாசகம் எவ்வாறெல்லாம் கூறுகிறது. சீவே சீவே எங்க இருந்து படிக்கணும்? சிவபுராணத்திலிருந்து அஜோபதியம் வரைக்கும் போகணும். ஆமா ஆமா. அப்ப ஐந்தொழிலை மணிவாசகர் எவ சொற்களால் எவ தொழில்களை குறிக்கிறார் அப்படின்னு கேட்ட கொண்டி முருகா. அதனால துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும். எனவே பொருளுலகத்தையும் இந்த சொல்லுலகத்தையும் பெருமான் நமக்காக தோற்றுவித்தும் அடித்தும் தோற்றுவித்தும் அருளித்தும் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமான் இதுவரைக்கும் தான் இறை இயல்பு என்று சொல்லணும். அப்படிப்பட்ட பெருமான் எல்லா உயிரிலையும் எல்லா காலங்களையும் காக்கின்ற பெருமான் இந்த பகுதியில் என்ன சொல்ல போறேன்னு கேட்டா, என்னுடைய இருளை ஏற துறந்தும். இந்த ஆன்மா இருக்கு, என்னுடைய ஆன்மா, இந்த ஆன்மாவுக்கு இருக்கிற இருள் இருக்கு, இதை ஏற துறந்து, ஏறன்னா முழுமையான அர்த்தம், முழுமையாக நீக்கினதும் தெரியும். அப்படியா சுவாமி, உங்க உள்ளத்தில் இருக்கிற ஆணவ மலத்தை முழுமையாக நீக்கி அருள் பாலித்திருக்கிறான். ஆமா, அந்த அந்த வரலாறு ஒண்ணு நான் இங்க சொல்ல போறேன். எங்கே? இந்த கீர்த்தி திருவாரூர்ல சொல்ல போறேன். இன்னொன்று, என்னுடைய இருளை ஏற துறந்தும். ஆனா எனக்கு மட்டுமா செய்தான் பெருமான்? என் போன்ற எத்தனையோ என் இறந்த அடியவர்களுக்கு எனக்கு முன்னும் பின்னும் செஞ்சிருக்கிறான். அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியார் கொண்ட கொள்கையும் சிறப்பும். என் போன்ற அடியார் உள்ளத்துல இருந்து அவர்களுக்கு உள்ளத்துல குடியா கொண்டு அவர்களுக்கு பல்வேறு அருள் இருக்கிறாங்க. அப்போ கீர்த்தி திருவுகள் எத்தனை முறையில் இருக்கு ஆராய்கிறது? இருமு இருத்திறனில் ஆராய்கிறது. இருதிறன் அறிவுளது. அது எங்க இருக்குது? சரியான பதம், இருதிறன் அறிவுளது இரண்டா ஆன்மா. அதே கீர்த்தி திருவுகள் எப்படிப்பட்ட அமைந்திருக்கிறது? இருதிறன் அமைந்திருக்கிறது. ஒரு திறன் தமக்கு செய்த அருளிய பாங்கு, இன்னொன்று தன் போன்ற அடியவர்களுக்கு செய்த அருளிய பாங்கு என்று பிடிச்சிருக்கோம். இப்படி பிரிச்சுக்கிட்டோம்னா நம்ம கீர்த்தி திருவுகள் தொடங்கிடலாம். இப்ப யாராவது கேள்வி கேட்டா என்ன பண்ணுவாங்க? கீர்த்தி திருவுகளில் மணிவாசகருக்கு அருள் செய்த பாங்கை விவரிக்க அப்படின்னு கேட்டா, மணிவாசகருக்கு மட்டும் செய்ததா துவக்கணும். கீர்த்தி திருவுகள் அல்ல, ஏனைய அடியார்களுக்கு செய்த அருளை விவரிக்கன்னு சொன்னா அதை மட்டுமா துவக்கணும். ஆனா ரெண்டும் கலந்திருக்கு.